SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் தினகரன் செல்லையா.
நம் மூதாட்டி ஔவையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியதிலிருந்தே அணுவை பிளக்க முடியும் என்பது தமிழகத்தில் பழங்காலம் முதலே அறியப்பட்டிருந்த உண்மை என்பது புலனாகிறது. ஆனால் இன்றைய அறிவியல் உலகம் அதை 1932 ஆண்டுதான் விஞ்ஞானபூர்வமாய் நிரூபித்தது. அதைத் தொடர்ந்து அணுவை பற்றிய ஆராய்ச்சிகள் பெருத்த மாற்றத்தையும் விளைவையும் ஏற்படுத்தின. 2nd World War பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டை தயாரிப்பதற்கு ஆஸ்திரேலிய விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது நேயர்களே. அந்த விஞ்ஞானிதான் மார்க்ஸ் லாரன்ஸ் எல்வின் ஓலிபைன். அக்டோபர் 8 1901 ஆண்டு அடிலேட் நகரில் மார்க்ஸ் லாரன்ஸ் எல்வின் ஓலிபைன் பிறந்தார். இவரது பெற்றோர்களுக்கு பிறந்த 5 மகன்களில் இவர் மூத்தவர். ஓலிபைண்டின் தந்தை மதப்பற்றுள்ளவராக இருந்தார். அவருடைய மூத்த மகன் ஒரு மதகுரு ஆக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஓலிபைன் எப்போதும் மதத்தில் இருந்ததை விட விளையாடுவதிலும் மற்ற விஞ்ஞான சாதனங்களிலும் அதிக அக்கறை காட்டினார். பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த அவருடைய தாயார் உதவியால் அவரது ஆரம்பகால கல்வி எளிதாகவே கடந்தது. அவர் அடிலேடின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கொள்ளும் முன் உயர்நிலைப் பள்ளியில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சியும் பெற்றார். முதலில் பல் மருத்துவம் பயில்வதில் ஓலிபைன் ஆர்வமாக இருந்தார். ஆனால் டாக்டர் ராய் பார்டன் என்ற ஒரு ஆசிரியர் இவரிடம் இருந்த இயற்பியலுக்கான திறனை கண்டறிந்தார். அவரின் அறிவுறுத்தலை ஏற்று இயற்பியலை பிரதான பாடமாக பயில்வதற்கு இணங்கினார் ஓலிபைன். அதன்படி ஒரு சில வருடங்களில் அவர் இயற்பியலில் பட்டமும் பெற்றார். பட்டப்படிப்பு முடிந்த பின்பு ஒரு நகை உற்பத்தி நிறுவனத்தில் சுத்தம் செய்யும் வேலை அவருக்கு கிடைத்தது. இதன் பின்னர் 1922 ஆண்டில் அடிலைடில் ரோசா என்னும் பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். 1925 ஆண்டில் நகை நிறுவனத்தில் வேலை செய்யும் போது நியூசிலாந்து இயற்பியலாளர் எர்னஸ்ட் ரூதர்போர்டால் வழங்கப்பட்ட ஒரு விரிவுரையில் கலந்து கொண்டார். ரூதர்போர்டு ஆற்றிய உரை அவரை வெகுவாக கவர்ந்தது. அப்போது ரூதர்போர்டு அவர்கள் இங்கிலாந்து கேம்பிரிட்ஜில் உள்ள கேவண்டிஷ் ஆய்வகத்தில் அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்து வந்தார். இந்த ஆய்வுக்கூடமானது நவீன வசதிகளை உள்ளடக்கிய தலைசிறந்த ஆய்வுக்கூடமாக கருதப்பட்டது. 1927 ஆண்டில் ஓலிபைன் அடிலைட் பல்கலைக்கழகம் நடத்திய கண்காட்சி ஒன்றில் பங்கு கொண்டு அதில் பரிசையும் வென்றார். பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் அழைக்கப்பட்டு காவெண்டிஷ் ஆய்வகத்தில் பணியாற்றும் வாய்ப்பினையும் பெற்றார். ரூதர்போர்டு அவர்களின் கீழ் இயங்கிய விஞ்ஞானிகள் குழுவுடன் இணைந்து பணியாற்றினார். அணுவை பிரிக்க வழி கண்டுபிடிக்கும் முயற்சியில் அந்த விஞ்ஞானிகளின் குழு ஈடுபட்டது. ஓலிபைன் மற்றும் அவருடன் பணியாற்றிய விஞ்ஞானிகளின் குழுவால் 1932 ஆண்டில் அணுவை வெற்றிகரமாக பிரித்தெடுக்க முடிந்தது. இது ஒரு அற்புதமான சாதனை. இந்த ஆய்வில் ஈடுபட்ட போதே அணு மற்றும் அணுவின் நேர்மறை அயனிகளையும் செயற்கையாக சிதைத்து ஒரு துகள் முடுக்கத்தை வடிவமைப்பதில் கவனம் செலுத்தினார் இவர். இந்த ஆய்வுகளை செய்யும்போது ஓலிபைன் ஹீலியம் 3 மற்றும் டிரிடியத்தை கண்டுபிடித்தார். மேலும் கனரக ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று எதிர்வினையாற்றுவதற்கும் ஒன்றிணைந்து ஒன்றுபடுவதற்கும் காரணமாக இருக்கலாம் என்பதையும் கண்டுபிடித்தார். இது ஹைட்ரஜன் குண்டு தயாரிப்பதற்கான அடிப்படை கண்டுபிடிப்பு ஆகும். ஓலிபைன் தனது கண்டுபிடிப்பை அழிவுப்பாதையில் பயன்படுத்த எப்போதும் விரும்பியதில்லை. அமெரிக்க விஞ்ஞானியான எட்வர்ட் டெல்லர் என்பவர் ஓலிபைனின் கண்டுபிடிப்பை அணுகுண்டு உருவாக்கத்திற்கு பயன்படுத்தி கொண்டார். 1937 ஓலிபைன் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். இந்த பல்கலைக்கழகத்தில் ஜான் ரேண்டல் மற்றும் ஹாரி பூட் ஆகியோருடன் சேர்ந்து அவர் ஆராய்ச்சியை தொடர்ந்தார். 1939 ஒரு சிறிய அலைநீள ரேடாரை உருவாக்குவதற்கு இவருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. 2nd World War போது ஜெர்மனின் யூ படகுகள் மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கு இந்த ரேடார் உதவியது. அதே வருடம் ஓலிபைன் கலிபோர்னியாவிற்கு சென்றார். அங்கு அவர் 60 அங்குலம் உள்ள சைக்ளோட்ரான் எவ்வாறு கட்ட வேண்டும் என்பதை ஆர்னஸ்ட் லாரன்ஸ் என்பவருடன் கற்று தேர்ந்தார். 1940 பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த ஆட்டோ ஃபீரிஷ் மற்றும் ருடால்ஃப் ஃபிரில்ஸ் இருவரும் யுரேனியம் 235 அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தலாம் என்று கருதினர். அவர்களின் ஆராய்ச்சியின் அறிக்கையை படித்த ஓலிபான் மற்ற விஞ்ஞானிகளின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றார். 1941 அமெரிக்கா மற்றும் அதன் யுரேனியம் குழுமத்திற்கு இந்த அறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனால் அமெரிக்காவிடமிருந்து இந்த அறிக்கைக்கு எந்த பதிலும் இல்லை. ஆயினும் பிரிட்டன் ஜெர்மனியுடன் போரில் மோதிய போது இந்த அணுகுண்டு திட்டம் அவசியம் என கருதியது. இதனால் ஓலிபான் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் யுரேனியம் குழுவோடு சந்திப்பதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டது. அப்போது அவர் அணு ஆயுதத்தை உருவாக்கும் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு குழுவை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது தொடர் முயற்சியின் காரணமாக அமெரிக்க அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் நிறுவப்பட்டது. 1941 டிசம்பரில் பேர்ல் ஹார்பர் ஜப்பானியர்களால் தாக்கப்பட்ட பின்னர் மன்ஹாட்டன் பொறியியல் மாவட்டத்தை அமைத்தனர். இதுதான் மன்ஹாட்டன் திட்டம் என்று அழைக்கப்படும் யுரேனியம் அணுகுண்டு ஆய்வு கூடமாகும். 1943 நவம்பரில் ஓலிபான் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். மன்ஹாட்டன் திட்டத்தில் பணியாற்றினார். அவரை தனது பிரதிநிதியாக பிரிட்டிஷ் அரசு அனுப்பியிருந்தது. 1945 ஜப்பானில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டு வீச்சின் பயன்பாட்டிற்கு பிறகு அவர் அந்த பேரழிவால் அதிர்ச்சியடைந்திருந்தார். மீண்டும் மீண்டும் அணுகுண்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதை தவறு என்று கூறி வாதிட்டார். மேலும் அணு ஆயுத தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவின் ஏகபோதத்தை அவர் எதிர்த்தார். டைம் இன்டர்நேஷனல் இவ்வாறு எழுதியது: அணுசக்தி சிதைவு மற்றும் துகள் முடுக்கிகளின் வடிவமைப்பிற்கு முக்கிய பங்களிப்பை ஓலிபான் செய்தார். இது எங்களுக்கு தெரியாது. பின்னர் ஒரு நாளில் ஹைட்ரஜன் வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டதை மேற்கோள் காட்டியது அந்த பத்திரிகை. இருப்பினும் உண்மையான குண்டுவீச்சில் இவரது பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. இதன் பின்னர் தனது ஆராய்ச்சி முழுவதையும் இராணுவ முக்கியத்துவம் இல்லாமல் பார்த்து கொண்டார் ஓலிபான். பெரும்பாலான நேரம் யுரேனியம் 235 சுத்திகரிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். 1945 ஓலிபான் இங்கிலாந்திற்கு திரும்பினார். அவர் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக தொடர்ந்து பணியாற்றினார். அங்கு அவர் திரும்பிய போதுதான் முதலில் அந்த அணுகுண்டு வெடிப்பு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதையும் அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் கேட்டறிந்தார். அவர் உருவாக்கிய கண்டுபிடிப்பை பயன்படுத்தி வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டு அதனால் பெரிய மனித பேரிழப்பு ஏற்பட்டதை அவரால் ஒப்புக்கொள்ள இயலவில்லை. இதைத் தொடர்ந்து ஓலிபான் அணு ஆயுதங்களை தீவிரமாக எதிர்க்கும் விமர்சகராக மாறிப்போனார். அறிவியல் மற்றும் உலக விவகாரங்களை விவாதிக்கும் பாக்வாஷ் மாநாட்டில் கலந்து கொண்டார். உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் கலந்துரையாடி மறுபடியும் மீண்டும் ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்தை தெரிவித்தார். அணு ஆயுத எதிர்ப்பு நிலைப்பாட்டின் காரணமாக ஓலிபான் பெரும்பாலும் அணுசக்தி சம்பந்தப்பட்ட விஞ்ஞான பரிசோதனைகளிலிருந்து வெளியேறினார். 1951 சிகாகோவில் ஒரு அணு இயற்பியல் மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்பிய போது அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு விசா வழங்குவதற்கு மறுத்துவிட்டது. 1952 முதல் 1957 வரை 12 அணு ஆயுதங்களை பரிசோதித்த போது ஓலிபான் அவர்களின் உதவியை கேட்க பிரிட்டிஷ் அரசு அதை புறக்கணித்தது. ஓலிபான் அணு ஆயுதங்களை பற்றிய தனது கருத்தை கடைசி வரை மாற்றிக்கொள்ளவில்லை. யுத்தத்தின் போது அவர் செய்த பணியின் காரணமாக ஓலிபான்டிற்கு சுதந்திரத்திற்கான காங்கிரசின் பதக்கம் வழங்கப்பட்டது. 1950 ஓலிபான் ஆஸ்திரேலியாவிற்கு திரும்பினார். கான்பராவில் உள்ள ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் அறிவியல் ஆராய்ச்சி பள்ளியின் முதல் இயக்குநரும் ஆனார். அவர் அங்கு பணியாற்றிய போது உலகின் மிகப்பெரிய ஹோமோபோலார் ஜெனரேட்டரை வடிவமைத்து உருவாக்கினார். 1954 ஆஸ்திரேலிய அகாடமி ஆஃப் சயின்ஸ் எனும் அமைப்பை உருவாக்கினார். 1959 அவருக்கு வீரப்பட்டம் வழங்கப்பட்டது. அவர் 1967 ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்றார். பின்னர் அவர் தெற்கு ஆஸ்திரேலியாவின் மாநில கவர்னராக பொறுப்பேற்க அழைக்கப்பட்டார். அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 1971 முதல் 76 வரை பதவி வகித்தார். பசிபிக் பிராந்தியத்தில் பிரான்சின் அணுசக்தி சோதனைகளை எதிர்க்க அவர் தனது பதவியை பயன்படுத்தி கொண்டார். 1977 அவருக்கு ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா எனும் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. 2000 July 14 98 ஓலிபான் கேன்பராவில் மரணமடைந்தார். ஓலிபான் விரைவில் மறக்கப்பட மாட்டார். அவரது பெயரில் தேசிய பூங்காக்கள், பல்கலைக்கழக வளாகங்கள் ஆஸ்திரேலியா முழுவதுமே உண்டு. அவரது பெயரில் உயர்நிலை பள்ளிகளில் அறிவியல் சார்ந்த போட்டிகள் பல இன்றும் நடத்தப்படுகிறது. அறிவியலும் மானுடமும் உள்ளவரை அவரது பெயரும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சி ஆக்கம் வைசன்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.